ಶ್ರೀಶೈಲಶದಯಾತ್ರೀ ಭಕ್ತಿಗುಣಾರ್ನವ ಯತೀಂದ ಪ್ರವಣ ವಂದೇ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯ ಜಾಮಾತರೋ ಮುನಿಯೋ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯ ಜಾಮಾತರೋ ಮುನಿಯೋ அதாவது பட்டணம் சுப்பிரமணியருடைய கீர்த்தனங்களை இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சொல்லியிருக்கோம். இதே சங்கீத பிரியா கானப்பிரியா வாழ்க்காக நானும் என்னுடைய மித்திரர் ஸ்ரீமான் பிபி ஸ்ரீரங்காச்சாரி ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து ஒரு பிரவச்சனம் மாதிரி இது, பாட்டு முழுக்க இருக்காது, முழு வெறும் பாட்டாகவும் இருக்காது, வெறும் பேச்சாகவும் இருக்காது, ரெண்டு கலந்துருக்கும். பக்கவாத்தியம் இருந்ததுன்னா முழுக்க பாட்டை எப்படி சௌரியமாக சௌரியார்த்தம் பாடலாம் சௌரியமாக. இது வந்து எந்தெந்த இடத்துக்கு எப்படி இருக்கோ, பாட்டு எங்கெங்கே தேவையோ, நான் எதை சொல்ல போகிறேனோ, சொல்ல போகிற அந்த கருத்துக்கு எந்தெந்த இடத்துல அந்தந்த கீர்த்தனங்களோ வர்ணமோ எந்த தாத்பரியத்தை சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடிட்டு அங்கங்கே நிறுத்தி பாடிட்டு போவேன்.
ஏற நா பையோக சேயக தூர ஸ்ரீ வெங்கடேயமரூனி கண்ணா ஸ்ரீ வெங்கடேயேஷ சுகுமாரனன்னயலோ கோரச ஏறையின்
சுத்த சாகித்யத்தினுடைய அர்த்தம் முதல்ல சொல்றேன். பதார்த்தம்
ஏற
அதாவது கீர்த்தனங்களில் சாகித்யத்துக்கு பிராதான்யம் உண்டு, வர்ணங்களில் சாகித்யத்துக்கு அதாவது லிரிக்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ராகபாவத்தை சொல்றதுக்காக தான் வர்ணங்கள், ராகபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர்ணங்கள் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு கருத்து. அது இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த சீரீஸ் ஆரம்பத்துலேருந்தே. பட்ன சுப்பிரமணியருடைய வர்ணங்களை வச்சுட்டு வர்ணம்னா சாகித்ய பிராதான்யம் கிடையாது அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன சாகித்யம் எதை சொல்ல வருதுன்னா பாவத்தை சொல்ல வருது. சப்தத்துக்கு பாவம் உண்டு, பாவம் இல்லாமல் சப்தம் கிடையாது. அதை சிறிது விளக்குவோம். இப்போ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கா, உடனே என்ன பண்ணுறா, ஹா ஹான்னு சிரிக்கிறான். ஒருத்தன் கவலையில் இருக்கான், ஓன்னு அழறான். ஒருத்தன் கேலி பண்ணுறான், கேலி வேறு மாதிரி சிரிக்கிறான், கேலி பண்ணி. இதெல்லாம் சப்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பாவம் எப்படி வெளில வருது, சப்தமாக வருது வெளியில். சந்தோஷங்கிறது சிரிப்பாக வர வேண்டிய அவசியம் என்ன, வார்த்தை கிடையாது. அப்போ பாவத்துக்கு முதல் வெளிப்பாடு சப்தம், பாவத்துக்கு முதல் வெளிப்பாடு சப்தம். ஏன்னா சப்தம் தான் முதல்ல வந்தது, சப்தத்துலேருந்து நம்ம எல்லாரும் வந்தோம். சப்த பிரம்மம்னு தான் பேர் நம்ம இதில், தெய்வத்தை சப்த பிரம்மமாக தான் உபாசிக்கிறோம். அப்போ சப்த பிரம்மம்னு தான் பேர். அப்படின்னா இப்போ ராகம்னு எடுத்துனோம் வச்சுக்கோங்க, ராகத்தில் ராகபாவம் தான் முக்கியம், அதான் வர்ணன்னு சொன்னால் எந்த ராகபாவத்தை நாம் சொல்ல போகிறோமோ அந்த பாவத்துக்கு அனுகுணமான சாகித்யத்தை தான் இதில் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கான். இந்த வர்ணங்களுடைய சாகித்யங்கள்லாம் நம்ம எடுத்து பரிசீலனை பண்ணோம்னா என்ன சாகித்யம் இருக்குது, எந்த சாகித்யம், இந்த அந்த சாகித்யம் வரும்போது அதுக்கு எந்த மாதிரியான தாத்து மாத்தினுடைய அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு தெரியும். முதல்ல ஆபோகி வர்ணத்துக்கு சொன்னோம். ஆபோகி அப்படின்னால என்ன, இப்போ இருக்கிற சங்கீதக்காரெல்லாம் யார் யார் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் தியாகராய சுவாமி அதுக்கு முன்னாடி இருந்தவா, அதுக்கப்புறம் இந்த பட்ன சுப்பிரமணியர் காலங்களில் எல்லாருமே நிறையா பேர் சதுசாஸ்திர பாரங்கத்தர்கள், நன்னா வைதிகர்கள், எல்லாரும் நன்னா வேதம் படித்தவா, பல பேர் இதில் நல்லா சமஸ்கிருத ஞானம் உள்ளவா, நல்ல பாஷா ஞானம் நல்லா உள்ளவா. அவர்களுடைய இப்போ நான் என்ன பேசுவேன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி தானே நான் பேசுவேன். அதுபோல் அவர்கள் படித்த விஷயங்களினுடைய பாவனா பரிவாகம், அந்த மனசில் இருக்கிற அந்த எண்ணம் எப்படி வடிஞ்சிருக்கு, வடிகால் எப்படி வந்திருக்குன்னா கீர்த்தனங்களாகவும் வர்ணங்களாகவும் தான் வந்திருக்கு. அப்போ இந்த ஆபோகின்னு நம்ம சொன்னோமே, அதில் என்ன சொன்னோம், ஆபோகி அப்படின்னா என்னென்னா ஆதிசேஷன்னு அர்த்தம். போகின்னா ஆபோகின்னு ஊத்த பதம்னு வரது பாருங்க, அந்த கீர்த்தனை தெரிஞ்ச வாழ்க்கை தெரியும். தீட்சிதர் பாடுறது வராகனை பாடும்பொழுது ஆபோகின்னு ஊத்த பதம்னு பாடுறார். என்னென்னா இந்த ஆதிசேஷனால் எப்பையும் பூஜிக்கப்படுகிறவனே, அப்படியாப்பட்ட பாதங்களை உடையவனே அப்படின்னு தான் சொல்கிறார் எடுத்த உடனே. அப்போ ஆபோகிங்கிற வார்த்தையினுடைய அந்த அந்த ராகம் இருக்க, அந்த ராகம் எப்படின்னா ராகத்தினுடைய அமைப்பும் ஒரு எப்படி பாடணும், இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆபோகிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த வர்ணத்தில் சேஷாத்ரி அதாவது திருவேங்கட மலையை தான் பாடியிருக்கார் முக்கியமாக. இப்போ இந்த வர்ணத்தில் அப்படி வரலை, நவராக மலையில் அது வரலை. திருவேங்கடமுடியானே பாடியிருந்தால் கூட அந்த சேஷாத்ரிங்கிற அந்த திருவேங்கட மாமலையை பாடலை. பாடினது எதன்னு பார்த்தா இதில் இந்த வர்ணங்களில் அந்த வடங்களில் இந்த ஆபோகின்னு எடுத்துனோன்னா அந்த ஆபோகிங்கிறது அந்த மலை என்னென்னா மலையே திருவுடம்பு அப்படின்னு சாஸ்திரம், அந்த அதாவது ஆதிசேஷனே அந்த மலையாக படுத்துட்டுருக்கான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி தரிசித்த மகான்கள்லாம் உண்டு, அப்படி பார்த்தவாள்லாம் உண்டு. அதை சொல்கிறது போல ஜேஷாச்சலேந்திரா அப்படின்னு அந்த சேஷாச்சலேந்திரான்னு போடுற இடத்துல இட் வில் ரிசம்பிள் மியாண்டரிங் ஆஃப் எ ஸ்னேக். நம்ம நல்லா கவனித்து பார்க்கலாம், சேஷாச்சலேந்திர அப்படிதான் போட்டிருக்கு. அது மாதிரி வர்ணங்களில் நம்ம அவர் எந்தெந்த இடத்துல அவருடைய பாவம் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா அப்படி போட்டிருக்கார். இப்போ நவராக மாளிகையில் அப்படி அந்த 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 வர்ணம் யாரை குறிச்சிருக்குன்னா சேஷாத்ரிநாதன் கொடுத்து, சேஷாச்சலேந்திரா, இந்திராங்கிறது தலைவனை உயரத்தில் இருக்கிறவனை குறிக்கிறது இந்திராங்கிறது. சேஷாச்சலேந்திரா அப்படின்னா சேஷாச்சலங்கிறது மலை, அச்சலம்னா மலை, சேஷாச்சலம்னா வெங்கடமலை, இந்திரன்னா அதுக்கு தலைவன் அர்த்தம். அவன் எங்கே இருப்பான், மேலே இருப்பான் இல்லையா, அதனால அதை சொல்லும்போது சேஷாச்சலேந்திரன் நான் நேர பகவான் அப்படி குறிக்கிறான். அந்த நாயக்கி மலையும் கிடந்து மலையை பாடுறது போல பாடுறான். இந்த பாவம் அதில் இருக்குது. இது யாருன்னா பாவுகர்களுக்கு நன்னாவே புரியுறது, பாஷா ஜானம் உள்ளவர்களுக்கு, சங்கீதமும் தெரிஞ்சு பாஷா ஜானம் உள்ளவர்களுக்கு நன்னாவே புரியறது. இது இந்த விஷயம் நன்னா தெரியறது, தெரியாமல்லையே. அதுபோல் நவராக மாளிகை இவருடைய வர்ணத்தை சொல்லும்போது சொன்னோம், யாரவன்னா அவன் ஒரு மாலை. நாயக்கி பாவத்தில் தான் எல்லா வர்ணமும் இருக்கும். ஒரு நாயக்கி நாயகனை பார்த்து பாடுறது போல இருக்கும் வர்ணங்கள் எல்லாம். அவள் ஒரு அந்த நாயக்கி எப்படியாப்பட்டவ, நவராக மாளிகைன்னா 9 ராகங்களான ஆன மாலை அப்படின்னு ஒரு அர்த்தம். வேற இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த அர்த்தம் நம்ம ஆச்சரியமா அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, நவம்னா புதுசு, ராகம்னா அனுராகம், அதாவது பிரேம. நவராகம்னா எப்பையும் குன்றாத அன்பு, அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவமுதாய் அப்படிங்கிற ஆழ்வார்கள்லாம். என்னன்னா எம்பெருமானை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒத்த ஒத்தையோடு குடுத்தனம் பண்ணுறான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் ஒரு வசனம் ஒன்று தமிழ். நாளாக 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 பழகி போனவளும் பிடிக்காம போயிடும். தர்மத்துக்குனாக தர்மத்துக்காக சேர்ந்தவான் உண்டு, தர்மத்துக்காக சேர்ந்தவா கடைசி வரைக்கும் இருக்கா, போகத்துக்காக சேர்ந்தவன் நடுவில் பிரிஞ்சு விடுறான். இதுதான் நம்ம தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. நீ யார் சொல்கிறதுன்னு கேட்காதிங்க, சாஸ்திரத்தில் உள்ளது நான் சொல்கிறேன், அதுக்கு தான் உட்காண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எம்பெருமான எவன் கூடினானோ, எம்பெருமானுடைய அழகில் எவன் ஈடுபட்டானோ, எம்பெருமானுடைய கிருபை சௌசீல்யம் சௌலபியம் முதலான குணங்களில் எவன் ஈடுபட்டானோ, ஒரு காலம் அவனை விடமாட்டான் எம்பெருமானை. பகவானை இவன் விடமாட்டான், பகவானை இவனை விடமாட்டான். இது எம்பெருமான் அந்த அப்படின்னா என்னென்னா, அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவமுதாய் அமுது, அதாவது அது எப்பயும் புதுசாக இருக்குது. எம்பெருமானை எப்போ பார்த்தாலும் புதுசாக இருக்குது, எம்பெருமானுடைய அன்பு எப்பவும் புதுசாக இருக்குது. அதுபோல அனுராகம் உள்ளவள் யார், அந்த மாளிகை, அந்த நவராக மாளிகைங்கிற அந்த நங்கை இருக்காள் அப்படின்னு சொன்னோம். அவன் என்ன பண்ணுறா, அவனை யாரை தழுவணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு என்ன உண்டோ அந்த வர்ணத்தில் இருக்கு, அது நம்ம பாடி காமிச்சிருக்கோம். அந்த வர்ணம் சொல்லும்போதே சொல்லியாச்சு. அதுபோல இந்த நாயக்கு யாருன்னா, இது தோடி வர்ணம். தோடி வந்து இந்த காந்தாரை எப்படி பிடிக்கணும், மொட்டையை பிடிக்கணுமா, அசைச்சு பிடிக்கணுமா, மேலேருந்து கமகம் கொடுக்கணுமா, கீழ் ரீலேருந்து கமகம் கொடுக்கணுமா, எப்படி பாடணும்னு இதில் ஏகப்பட்ட சர்ச்சை. தீட்சிதர சம்பிரதாயம், தியாகராய சுவாமி சம்பிரதாயம், ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு மாதிரின்னு நம்ம இப்போ இருக்கிறவா சொல்கிறா. அவள் அப்படி பாடினாளா பாடலையாங்கிறது இந்த வர்ணத்தை பார்த்தே தெரிகிறது நம்ம. இந்த வர்ணத்தில் மொட்டையாக பிளைனாக பிடிக்கிற காந்தாரமும் இருக்குது, அசைச்சு பிடிக்கிற காந்தாரமும் இருக்குது. ஏன்னா அது அந்த எப்படி நீ சொல்லணும், அதை அப்படி பாடினா தான் அந்த ராகம் நன்னா வர்றது. எதுவும் எப்படி இருந்தால் என்ன தோடி நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். பாடுறது தோடின்னு தெரியும். இதுக்கு பதார்த்தம் என்னன்னு பார்த்தோம் வச்சோங்க, ஏறா நாப்பை இந்த சவுக்க சேயமேற காதுரா. ஏண்டா என் மேல என்னை இவ்வளவு இழப்பாமா நீ நினைக்கலாகாது, நான் சாமி என் சுவாமியே. மருணி கண்ண ஸ்ரீ வெங்கடேஷா சுகுமாரா நன்னேலு கோரா சரசுடா. இது அனுபல்லவி. மருடுன்னா மருணி கண்ணன்னா மன்மதனை ஈன்றவனேன்னு அர்த்தம், மன்மதுக்கு தகப்பனேன்னு அர்த்தம். மருணி கண்ண ஸ்ரீ வெங்கடேஷா சுகுமாரா சௌகுமாரியம் உடையவனே, மிருதுத்தன்மை உடையவனே, நன்னேலு கோரா என்னை உன்னுடையவளாக ஆக்கிக்கொள், நன்னேலு கோரா சரசுடா. இதான் வர்ணத்தினுடைய சாகித்யம், சுத்த சாகித்யம். தோடினா என்ன அர்த்தம்னா, இவர் இவர் எந்த கீர்த்தனம் பாடினாலும், எந்த ராகத்தில் என்ன கீர்த்தனங்கள் பண்ணாலும், அந்த ராகத்தினுடைய அந்த ராகத்து எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ராகத்தினுடைய பேர் இருக்கே அது ராகத்தினுடைய பிரதானமான பாவத்தை காட்டுற மாதிரி தான் இருக்கு. சாம அப்படின்னு ஒரு ராகம் அப்படின்னு பாடுறோம் வச்சுங்க. சாம தான பேத தண்டன் இருக்கு 4. சாமம்னா எடுத்து சொல்றது, எடுத்து சொல்ற உபதேசம் பண்றது சாமன அர்த்தம். அது மானசரே பிரம்மணி எடுத்து சொல்கிறார், பிரம்மம் ஹிரதயத்தில் இருக்குடா நீ எடுத்து சொல்கிறதான் சாமம், எடுத்து சொல்கிறது. அந்த பேருக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாமல் இல்லை. கல்யாணினா மங்களகரமாக எப்போ வேணால் பாடலாம், சாயந்தரம் வேலை பண்ண விசேஷமாக இருக்கும், மங்களகரம் இப்படிங்கிறது இருக்குது, இப்படிங்கிறது இருக்கு. ராகம் பேருக்கும்னு இவருடைய கீர்த்தனங்கள்லையும் நம்ம என்ன சொன்னோம், ராகத்தினுடைய பேருக்கும் அந்த எந்த உருப்படியோ அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதான் நவராக மாளிகைங்கிறதுல சொன்னேன், அதான் ஆவகிங்கிறதுல சொன்னேன், இதுலேயும் அப்படி தான் வச்சிருக்கார். தோடினா என்னென்னா அந்த ராகிணி வந்து உடைந்து போனவள் அர்த்தம், தோடனம்னா உடைக்கிறது. அதனால தான் இதுக்கு கூட தோடுன்னு பேர் வச்சாலும் நம்ம தமிழில் காதில் போட்டுக்கிறது தோடு. அதாவது இவள் வந்து இந்த நாயகி என்னென்னா தன்னைத்தானே இழந்தவள், உடஞ்சு போயிட்டா, அதில் இருக்கா மாதிரி இல்லை அந்த கீர்த்தனை, அந்த வர்ணங்கள் மாதிரி இந்த வர்ணம் இல்லை. இதில் ஒரு நாயகியினுடைய தொய்வு எப்படி காட்டணுமோ அந்த ஷட்ஜ பஞ்சம வர்ஜமான பிரயோகங்கள்லாம் அந்த நாயகியினுடைய தொய்வை காட்டுறதுக்காக, தளர்ச்சியை காட்டுறதுக்காக ஆச்சரியமாக கையாண்டிருக்கார் பட்னா சுப்பிரமணியர்.
ஏற பை இந்த சௌக
எடுத்த உடனே எங்க ஆரம்பிக்கிறாருன்னா இப்ப
வளர்ச்சி
கீழ் பஞ்சமத்தில் ஆரம்பிச்சார், ஆரம்பிக்கிறார் ரிஷபத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வர்ணத்தை எடுத்த உடனே எங்க
ஆரம்பிக்கிறாருன்னா
ஏற கத்தி கூப்பிடுறா இந்த நாயக்கு ஏறா அப்படின்னு, அவளுக்கு சகனம் இல்லை, பொறுமை இல்லை அவளுக்கு. அதனால என்ன பண்ணுறான்னா கத்தரா, என்ன
ஏற
அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதோ இந்த வர்ணத்தை,
ஏற
ஆரம்பிக்கப்படாதோ
ஏற
எப்படி ஆரம்பித்தாலும் தோடி தெரிகிற மாதிரி ஆரம்பிக்க தெரியாதா பட்னா சுப்பிரமணியம் இருக்கு. எப்பேற்பட்ட மகா வித்வான் அவா, எப்பேற்பட்ட வித்வான், பேகடா சுப்பிரமணியர்னு பேர் இருக்கு. பேகடா ராகம் பாடுறதுல மிகுந்த வல்லவர், ராகந்தானம் பல்லவி பாடுறதில் மிகுந்த வல்லவர். அது மாத்திரம் இல்லை அந்த நாபிதானம்னு ஒன்று பாடுவாராம், அது அவர் தான் அவருக்கு அவருக்கீடு அவர் தானே. என்ன நல்ல கிரவுண்டு எர்த்தியன் கிரவுண்டு வாய்ஸ் இருக்கு, நல்ல கனமான சாரீரம், திருஸ்தாயி சாரீரம், சாதகம் பண்ணி கொண்டு வந்த சாரீரம். மகாவித்யநாதய சிவன் அவரும் இவரும் ஒரே கண்டெம்பரரிஸ் ஒன்றா இருந்தவா. அந்த நாபிதானம் இங்கே பாரிஸில் ஒரு இடம் இருக்குது, அங்கே அவர் நாபிதானம் பாடும்போது அந்த அந்த ஒரு ஒரு பில்டிங்க்கும் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீக்குவன்சியும் இவர் நாபித்தானம் பாடுற ஃப்ரீக்குவன்சியும் ஒன்றா என்ன டக்க டக்கன்னு அடிங்கித்தான் அந்த பில்டிங். உடனே எல்லாரும் பயந்து போய் நிறுத்தினார், அப்போ தான் நின்றுது அப்படின்னு சொல்லுவாள். இட் இஸ் அ ஹியர்ஸே, நீட் நாட் பி ஃபால்ஸ். எல்லாரும் தானே சொல்கிறா, எல்லாம் ஹியர்ஸே ஃபால்ஸ். எங்கள் அப்பா இருந்தால், எங்கள் தாத்தா இருந்தால், எங்கள் கொள்ளு தாத்தா இருந்தா ஹியர்ஸே ஃபால்ஸ் என்னது, அந்த மாதிரி தான் எல்லா ஹியர்ஸையும் ஒன்றே ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறது. நம்மளுக்கு இங்கிலீஷ்காரன் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான், ஏன்னா நம்ம மேலே நமக்கு மரியாதை போகணுன்ட்டு, நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்மளுக்கு மரியாதை போகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படியாப்பட்டவர். அவருக்கு என்ன கீழே ஆரம்பிக்க தெரியாதா இந்த வர்ணத்தை, ஏன் அப்படி ஆரம்பித்தார்னா ஏ அவளுடைய தாபம் அப்படி இருக்குது. ஏ அதாவது ஒரு ஒரு வார்த்தை பெரிய ஒரு பெரிய கம்போசிஷனுக்கும், பெரியவா பண்ணுற கம்போசிஷனுக்கும், ஒரு மீடியாக்கர் கம்போசிஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தெரிஞ்சிடும். என்னென்னா இட் வில் சஜஸ்ட் ஏ தாட் ஃப்ளோ. ஒரு பெரிய கம்போசிஷனுங்கிறது தெர் வில் பி அ தாட் ஃப்ளோ விச் வில் பி த காஸ் ஆஃப் த கம்போசிஷன். ஒரு கம்போசிஷன் நாட் ஃபார் கம்போசிங் செக், கம்போசிஷன் ஆஸ் அ பாவா, இட் இஸ் அன் அவுட் பர்ஸ்ட் ஆஃப் பாவா, நீட் நாட் பி ஸ்பான்டேனியஸ். தியாகராஜசுவாமி எல்லாம் ஸ்பான்டேனியஸ், அது பாவத்தினுடைய உச்சகட்டம், பாவ பரிவாகம். இது வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பாவம் இல்லாத ஒரு ராகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பாடுறதுக்கு மாத்திரம் போட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பாவம் அதில் ஆச்சரியமான, யார் இப்போ பாவம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு கேட்காதீங்க. நிறையா சொல்கிறா வர்ணத்துக்கு பாவம் பிராதானியம் இல்லை, ராகபாவம் மாத்திரம் தான், சாகித்ய பாவம் முக்கியம் இல்லைன்னு நிறையா சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன்.
ஏற இந்த
இவ்வளவு இந்த சவுக்க அது அதுலேயே அது இருக்குது பாருங்க, இவ்வளவு சீப்பாக நான் உனக்கு, இவ்வளவு எழப்பமாக நான் உனக்கு அப்படின்னு கேட்குற அந்த நாயக்கு கேட்குறா. நா சாமி அப்படின்னு சொல்கிறேன், நா சாமின்னா என்னென்னா என்னுடைய சுவாமியே அர்த்தம். சுவாமிங்கிறதுக்கு என்னென்னா ஸ்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மனிஸ்திதா அப்படிங்கிறது சாஸ்திரம். அதாவது உடையவன் ஒத்த உடைமைன்னு ஒன்று, உடைமை பொருள் எதுவோ அதுதான் இவள். அவள் சொல்கிறா நான் சாமிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். நான் சாமி அப்படின்னா என்னென்னா என்னை உடையவனேன்னு அர்த்தம். இப்போ பாடுறது என்ன, இது என்ன ஒரு அப்படின்னா ஒரு ஒரு டஸ் இட்ஸ் ஏ கான்ஜுகல் லவ் அப்படின்னு கேட்டோம்னா வர்ணத்தை அதுதான் கிடையாது. இட் இஸ் அ டிவைன் லவ். எப்படி சொல்கிறேள் அதை, எதை வச்சு நீங்கள் சொல்கிறள் அப்படின்னா, ஆழ்வார்கள் எல்லாரும் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நுன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்புடியில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயன் வந்தடைந்தேன் நல்கி ஆளனை கொண்டர்களேன்னு தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோய்ங்கிற அவள்லாம். இந்த திருமங்கையாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா அவள்லாம், அதாவது அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலேஷனையும் சேர்த்து இது ஒரு நோய், இதெல்லாம் என்னோடய நோய் அப்படிங்கிற. ஏன்னா மனசுலேருந்து பார்க்கறதுன்னு ஒன்று உண்டு உலகத்தை, புத்தியிலேருந்து பார்க்கறதுன்னு உண்டு. புத்தினால எதனால் மனசை கட்டுப்படுத்துகிறோமோ அதுக்கு பேர் புத்தி. புத்தியை இதை யாருக்கு புரியும்னா, அகங்காரம் குறையும் போது என்னாகும், ஓ நம்ம மனசு இப்படிலாம் ஆசைப்படுறது ஆனால் மனசுலேயே இன்னொரு பாகம் வந்து இது செய்ய அது செய்யாதுன்னு சொல்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். எது செய்ய செய்யாதுன்னு சொல்கிறது அது புத்தி. இது வரைக்கும் சாதாரணமாக போகலாம். புத்திக்கு தாண்டி என்ன இருக்குன்னா அந்த சித்தம்னு ஒன்று இருக்குது, சித்தத்துக்கு ஒரு ஆகாசம்னு ஒன்று இருக்குது. சாட்சி பாவங்கிறது என்னென்னா இந்த புத்தி எதில் ஆதாரமாக நிற்கிறது. ஓ அப்படின்னா நாம் சரீரம் இல்லை, சரீரம் மாத்திரம் நாம் இல்லை இப்படி வச்சுக்கோங்களேன், புத்தி மனசு மாத்திரம் நாம் இல்லை சரீரத்தை காட்டில். இப்போ எம்பார் கஸ்தூரிங்கிறவருடைய மனசு இங்கே இருக்கிறவளுடைய மனசோட தான் பேசின்னு இருக்கு. இது ஒரு மீடியம் தானே சரீரம், இந்த சரீரங்கிறது இந்த மனசுக்கு மனசுக்கு தான் தொடர்பு, மனசுக்கு மனசுக்கு தான் பேச்சு. இந்த மனசையும் புத்தி தான் ஆள்றது. புத்தி எதில் நிற்கிறது, எதில் புத்தி நிற்கிறதோ அதுதான் சாட்சிங்கிறான். ஏ நீ பண்ணுறது ரைட்டாக நீ சொல்கிறது தப்பா அப்படின்னு பார்க்குற புத்தி எங்கே நிற்கிறதுன்னு பார்க்கும்போது அது அந்த பாவம் வரும்பொழுது நாமே வேற, அந்த சாட்சியாக பார்க்கறது வேறன்னு ஆகிடுறது இல்லையா. இதை சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவம். அந்த சாட்சி பாவம் எவனுக்கு கைகூடுறதோ அவனுக்கு என்ன தோணுன்னா, அப்படின்னா என்ன, நான் 100 வயசு வாழணும்னு நினைக்கலாம், 99 வயசு தான் வாழலாம். இன்னொருத்தர் வந்து 120 வயசு வாழணும்னு நினைக்கலாம், 110 வயசு வாழலாம், இல்லைனா 60 வயசு வாழலாம். நம்ம கையில் முழு சுதந்திரம் இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு உதாரணம் வேணும்னா அது இந்த லைஃப் அண்ட் டெத்து தான். எப்பேற்பட்டவனும் சாகிறான், திரும்பி பிறக்கிறான் சாகிறான், திரும்பி பிறக்கிறான் சாகிறான். இதுதான் நம்ம சித்தாந்தம். அப்போ நீ உனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்க ஒழிய நீ ஒன்று நினைக்கிற இந்த மாதிரி நடந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில், நீ ஏன் சரியாக பண்ணிருக்க கூடாது, பண்ணலை, அதை நான் அப்படி பண்ணியிருக்கலாம் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி நடக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஜீவன் தான் பேசுகிறான், இந்த தோடிங்கிறவ ஒரு உடஞ்சி போன ஜீவனை அவன் என்ன சொல்கிறா, என்னை இப்படி விட்டுட்டிய, நான் எனக்கு சொந்தமானவள்னு நான் நினச்சவள் இல்லையே, நினைக்கல அவன். அந்த நான் சாமிங்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குது. சும்மா இல்லை, அது ஏதோ பாடுறதில்லை, பின்னாடி சொல்ல போகிறா. எதற்காக எதை கண்டு நான் என்னை உன் மனசை என் மனசை உங்ககிட்ட நான் பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல போகிறான். அப்போ அந்த சாட்சியாக இருக்கிறத நடத்துறது எது, எந்த எந்த சாட்சி புத்தியை பார்க்குறதோ, எந்த சாட்சி மனசை நடத்துறதோ, எந்த சாட்சி புத்தியை கவனிக்கிறதோ, இதை இதை கவனிக்கிறது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் பிரஜானம் பிரம்ம அப்படின்னு வேதம் சொல்கிறது. இது வேற எவனையா பார்த்து கிருஷ்ணராஜேந்திரா அப்படின்னு பாடலையே, ஏதோ ஒரு சாமராஜ உடையாரை பார்த்து பாடலையே, வெங்கடேசனை பார்த்து பாடியிருக்காங்க, திருவேங்கடமுடையானை பார்த்து பாடியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, நான் சாமி அப்படின்னா என்னென்னா, நீ நான் சேஷப்பட்ட வஸ்து, நீ என்னை உடையவன். இந்த பாவம் தியாகராய சுவாமி தாச பக்தர் தானே, தியாகராய சுவாமியை சொல்கிறார் சில இடங்களில் வரும்போது, சீதாபதி பூஞ்சுண்டட்ட ஸ்ருங்கார சேகரூடட்ட ஜூதாமுரே சுத துலார ரங்கபதினி. ஏன் சொல்கிறார் தெரியுமா, சுதத்துலார அழகிய பல்வரிசையுடைய பெண்மக்களே நாம் எல்லாரும் போவோம் வாருங்கள் ரங்கநாதனை சேவிப்போம் அப்படிங்கிறார். ரங்கநாதனை சேவிக்கும் போது என்ன வருதுன்னா, தியாகராய சுவாமிக்கு ராமன் கிட்டே தாசபாவம் உள்ளவரையா, ரங்கநாதனை சேவிக்கும் போது என்ன வருதுன்னா நாயக்கி பாவம் வருது இவருக்கு. ரங்கநாதனை சேவிக்கும் போது நாயக்கி பாவம் வருது. இந்த நாயக்கி பாவம் உயர்ந்ததான். அதாவது இப்போ என்ன சொன்ன, சரீரனா இல்லையா, மனசுனா இல்லையா, புத்தினா இல்லையா, சாட்சி சைத்தன்யம்னா, இந்த சாட்சி சைத்தன்யத்தை நடத்துகிறவன் மொத்தம் உண்டு, அவனுக்கு எனக்கும் பேச்சு, நான் அவன் சொத்து அவன் என் சுவாமி, இப்படிங்கிற இடத்தினுடைய முதிர்ச்சி நாயக்கி பாவம் அப்படி தான் பாடியிருக்கான் எல்லாம். அவளுக்கு வந்து காமம் போன அப்புறம் தான் இது கிடைக்கும். இந்த பக்தி கிடைக்கிறதுக்கு சாதாரண லௌகீகமான காமம் போனால் தான் தெய்வீகமான காமம். அந்த தெய்வீகமான காமத்தில் விகாரம் கிடையாது, அது ஆத்ம விசாரத்தினால வராது, ஆத்ம விகாரத்தினால வராது, விகாரப்படுறதுனால வராது. ஏன் தியாகராய சுவாமி, என்ன தியாகராய சுவாமி எல்லா பெண்மக்களே வாருங்கள் அப்படின்னு அழைச்சிந்து போறவர் கிடையாதே அவர். அவர் என்ன ஒரு கௌபாய் அப்படி எல்லா முன்னாடியும் கூப்பிடுறதுக்கு கிடையாதே. ஏன் இப்படி சொல்ல நினைக்காது, கிடையாது. வேற எவனோ ஒருத்தன் எழுதியிருந்தான், தோலா ஒருத்தன் எழுதியிருந்தான்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அப்படி எங்கேயோ ராஜ சவால் ஒருத்தன் இருந்தா அப்படின்னு அவர் எப்படி தெரியுமோ, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம கமலம்னு ஒரு டான்சர், அந்த டான்சருடைய குருநாதர் வந்து முவலூர் சபாபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். இவன் டான்ஸ் எல்லாம் கத்துந்த அப்புறம் நீ தியாகராய சுவாமி கிட்ட போய் ஆடி காட்டு அப்படின்னா, தியாகராய சுவாமி ஆத்துல வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆடி காட்டுறேன்னு பார்க்கவே மாட்டாரான். நோ ஆடி ராஜா, அதாவது பாகவதாலெலாம் உள்ள அளவு பண்ணிட்டு எல்லாரையும், நான் ஒரு டான்சர், தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு டான்சர் இல்லை, நான் வந்து பெரிய ராஜா இல்லை, நான் பெரிய பெரிய ஹோதாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ட்ரியே கிடையாது, முதல்ல பேச்சே கிடையாது. அப்போ என்ன பண்ணா, வீணக்குப்பையரை கேட்டு அவர்கிட்ட நான் ஆடி காட்டணும், அவர் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நான் சமயம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சின்னையில் உட்காண்டிருந்த பொழுது அவர் உட்காண்டிருக்கார். அப்போ அந்த அந்த கமலை, திருவாரூர் கமலத்தை அழிச்சுன்னு வந்து அவர் ரோட்டில் இருக்க விழுந்து சேவிக்கிறார். கிட்டக்கு வந்து விழுந்து அவர் சேவித்த உடனே கிட்டக்கு போக மாட்டார், யார் அவகிட்டலாம் போக மாட்டார், அப்படியா இருப்பார் அவர். பெண்களோட அனாவசியமாக பேச மாட்டார், சாஸ்திரம் சொல்கிறது பேச மாட்டார். அவர் கிட்ட விழுந்து சேவிக்கும் போது என்ன பண்ணுறாருனா, வீணக்குப்பையரை பார்த்து கேட்டுறான், என்னடா இது அப்படின்னு கேட்டுறான், இது என்னடா இது அப்படின்னு. உடனே அவ சொல்றா, இல்லை எங்கள் குருநாதர் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொன்னார், அதுக்காக முவலூர் சபாபதி பேரை சொன்ன உடனே ஆடுமா, அப்படியே ரோட்லயே ஆடுமா, ஆடுறா. இவருடைய எந்து தாகினாடோ, இந்த ராமன் தொலைஞ்சு போத போன பாட்டிருக்கே, அது தெரிஞ்சு ரொம்ப கெட்டிக்காரி, அது தெரிஞ்சு அதுக்கு அபிநயம் பிடிக்கிறா. இந்த அபிநயத்தெல்லாம் பார்த்தவொடனே இவருக்கு அழுக வந்துடுறது. என்ன ராமன் போன போது கதை என்ன பாட்டு, உடனே அவர் என்ன பண்றார், ஒரு க்ஷேத்ரஜ்ஞ பதத்தை சொல்லி அதுக்கு ஆட சொல்றார். இந்த காலத்தில் எவனா சொல்லுவானா அந்த மாதிரி சொல்லுவானா, இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் பாட்டு சொல்லி தம் பாட்டு ஆடும்போது எந்த பாட்டுக்கு ஆடுன்னு சொல்லுவானே, அவன் ஆட சொல்றார். ஒரு க்ஷேத்ரஜ்ஞ பதம் சொல்லி நான் பதத்து தான், பதத்துக்கு பாடுறதும் ஆடுறதும் இஸ் அன் ஆசிட் டெஸ்ட். ஆடுறா, உங்க குருநாதர்கிட்ட நன்னா சொல்லி கொடுத்துருக்காரு நான் சொன்னேன்னு சொல்லு போ, அவ்வளவுதான். பொண்களையே பார்க்காதவர் அதான் சொல்கிறேன்னா அப்படின்னா, எதுக்கு இதை நான் சொல்கிறேன் தெரியுமோ இல்லையோ, நான் சொல்கிறது பாயிண்ட் என்னென்னா, பெண்களோட பழகாதவா, பெண்களை பார்க்காதவா, அனாவசியமாக பேசாதவா, அப்படியே அந்த நிஷ்டையில் இருக்கிறவா, அப்படியாப்பட்டவர் ஒரு ஒரு பெண் போல பகவான்கிட்ட பாடினார்னா, இந்த லோகாயத்தமான ஒரு காமமும் அந்த தெய்வீகமான காமத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அது எங்கேயோ இருக்கு. அதுபோல் இங்கே இந்த பட்டணம் சுப்பிரமணியர் என்னென்னா, வெங்கடேசனை பாடுற நாயக்கி எல்லா வர்ணமும் வெங்கடேசனுக்கு தான், ஒரு சில வர்ணம் தவிர. இவர் தியாகராய சுவாமியாட்டம் இல்லை, மனுஷர்களை பாடியிருக்கார் இவர். அதுக்கும் மன்னிப்பு கேட்குறார், இன்றைக்கி சொல்ல போகிற கீர்த்தனத்திலே இருக்குது, மன்னிப்பு கேட்குறார், நான் வாழலாம் பாடிட்டேன் நீ தப்பாக நினைக்காதுன்னு மன்னிப்பு கேட்குறேன் இவ. அதனால் நான் சாமி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, என்னை உடையவனே, உன் சொத்து நான் இல்லையா, உடனே அவன் என்ன கேட்பான், சரி என் சொத்து நீ பாட்டுக்கிறேன், நீ பாட்டுக்கிறேன் என் சொத்து தெரிஞ்சுட்டியோ இல்லையோ, அப்படியே இருக்கிற அப்படியே இருக்கிறதுன்னு ஒரு நிலை உண்டு. இது எம்பெருமானுடைய சொத்து புஷ்பர சந்தன தாம்பூலவாதிகளைப் போலே, இந்த மைக் இருக்கு அது பாட்டு இருக்கோ இல்லையோ, அது அவர் நம்ம இந்த யார் சொந்தமோ அந்த கன்வென்ஷன் சென்டர் அவருடைய அது சொந்தம், இது அவர் பார்த்துக்கிறாரு, அது பாட்டு இருக்குது, கவலை இல்லாமல் இருக்கு, அப்படியே இருந்துரு, இதுதான் சரணாகதி. பகவான்கிட்ட அப்படி இருந்துடுறதை ஒப்பி வச்சுட்டு நம்மளை உடையவன் மொத்தம் உண்டு அவன் பார்த்துக்கிட்டு இந்த ஜீவனை அப்படின்னு இருக்கிறதுக்கு சரணாகதின்னு பேர், அப்படியே இருந்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், அந்த சரணாகதி பண்ணி அதுக்கு தாண்டின ஒரு நிலையில் இருக்கா அந்த நாயகி. அதனால் அவன் என்ன சொல்கிறா, கண்ண ஸ்ரீ வெங்கடேஷ. மறு நீ கண்ண ஸ்ரீ வெங்கடேஷா, உனக்கு என்ன வந்து தீப்ப அப்படின்னு எம்பெருமான் கேட்டான்னா என்ன சொல்றா தெரியுமோ? மன்மதனை ஈன்றவனே அப்படிங்கிறா. எதுக்கு இந்த பதம்? முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம், என்ன சங்கதி? சங்கத்தினா அது தொடர்ச்சி. நீ என் சுவாமி, நான் உன் சொத்து, ஆனா உன்னுடைய இவனுடைய அழகுல தன்னை மனசை இழந்துட்டா. பகவானுடைய அழகுல தன் மனசை இழந்த ஒரு நாயகி. அதனால என்ன சொல்ல, மருணி கண்ணன் உலகத்திலேயே அழகன் யாரு அப்படின்னா மன்மதன். உலகத்தில் எல்லாருக்கும் அந்த காம இச்சையை ஏற்படுத்துகிறவன் பஞ்சபாணன் யாரு? பாணச்சக்கரன்னு பேர் அஞ்சாவது சக்கரத்துக்கு. சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தெரியும். அந்த 72 மேலக்கர்த்தா இருக்கேன், மேலக்கர்த்தால அந்த அஞ்சாவது சக்கரத்துக்கு பாணச்சக்கரன் பேர். என்ன அஞ்சு பானம் யார் கையில்? காமன் கையில். அந்த பஞ்சபானத்தை அடிப்பான் அப்படின்னு சொல்றது சூக்ஷ்மமானது. இது எங்கே காணுமேன்னு கேட்கப்படாது, அது புரியுறதா? அது சூக்ஷ்மம். ஷட்ஜம்னு சொல்ற நம்ம சாவே ஷட்ஜம். ஒருத்தனுடைய ஷட்ஜம் எதுன்னா உடம்புல உறுப்பில் உடம்பினுடைய உறுப்பில் 6 இடத்துலேருந்து அதுக்கு பிரேரணை வரணும். அதுதான் ஒருத்தனுடைய இயற்கையான ஷட்ஜம் அப்படின்னு சாஸ்திரத்தில் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். பின்னாடியே என்ன சொல்கிறான் தெரியுமோ? அது சூக்ஷ்மதரிசிகளுக்குத்தான் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் விளங்குறது. இப்படி அந்த மருணி இந்த இவன் யார்? உலகத்திலேயே எல்லார காட்டிலும் அழகு உள்ளவன், எல்லாரும் மனசையும் கலக்கிறவனான மன்மதன். அப்படிப்பட்ட மன்மதன் பெற்று எடுத்தவன் தான் எப்படி இருப்பான்? நான் எப்படி இருப்பேன்? நான் எங்கள் அம்மா அப்பாவோட தானே இருப்பேன், அந்த ஜாட தானே எனக்கு இருக்கும், அப்படி தானே இருப்பேன். இப்போ எம்பெருமானுக்கும் எம்பெருமானுக்கு இல்லா ஒரு அழகு இல்லாத அழகு மன்மதனுக்கு எப்படியா வரும்? ஆழ்வார்கள்லாம் பாடுறான், காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நானுய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கை ஆழ்வார் என்னென்னா அந்த அழகில் ஈடுபடுறார். எம்பெருமானுடைய அழகில் ஈடுபட்டவன் இருக்கானே அவன் தொலைஞ்சான், எழுந்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் திவ்யமான சௌந்தர்யம் அந்த அழகில் ஈடுபடுறது காட்டுறது. இந்த அழகைத்தான் சொல்கிறா, பின்னாடி அதே தான் சொல்கிறா. காமனை பயந்த கருமேனி உடையம்மான் அப்படிங்கிற ஆழ்வார்கள். அப்போ காமன் மன்மதன், மன்மதன் என்னது மொழியோ மனசை மதனம் பண்ணுறவன் அர்த்தம். மருணு மருடுன்னா என்னென்னா மதனம்னா மத்துன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ், அதுலேருந்து வந்தது தான். மத்துன்னா மதனம் பண்ணுறது, மன்மதன்னா மனசை கடையிறவன் அர்த்தம். இப்பேற்பட்ட பலவான், பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி. சாதாரணமாக ஒரு யாராவது சின்ன போல பார்க்கறதுக்கு நல்லா கூட இருக்க மாட்டா, அவகிட்ட அடிபட்டு போடுவோம். என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, மனசை கடையிறது. அந்த காமங்கிறது மனசை கடையிறது, அதனால மன்மதன் பேருது. அது சாதாரண காமம். இவன் தெய்வீகமான காமம் எப்படின்னா அவனுடைய தந்தையானவன் மன்மதனுக்கு இந்த அழகு எங்கேருந்து வந்தது? இவங்கிட்டேருந்து வந்தது இல்லையா? சாக்ஷான் மன்மத மன்மதாங்கிறார். சாக்ஷால் மதன கோட்டி சௌந்தர்ய பாபம் விக்ஷேகத தேவதேவம் கோபாலமூர்த்தியும் சாக்ஷால் மதன கோட்டி சௌந்தர்ய தேவதேவம் மதன கோட்டின்னா இவா என்ன சொல்றா? சாக்ஷான் மதன கோட்டி, கோடி மன்மதன் காலுக்கு தூசு சமமாக மாட்டான். அப்படியாப்பட்ட அழக உள்ளவன் இவன், அப்படியாப்பட்ட தேஜோ விசேஷம் உள்ளவன் இவன். இது அழியாத அழகாச்சே. சாக்ஷான் மதன கோட்டி சௌந்தர்ய பாவம். அப்ப என்னன்னா காமனார் தாதே நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார்னா மருணி கண்ண மாரூவோ. அந்த சாகித்யத்துக்கு எப்படி சொரம் நீ தீ என்னன்னா அவன் மன்மதன் நம்ம மனசில் பூந்துட்டான்னா நம்ம இப்படி தான் இருப்போமா. அதனால அந்த சாகி அந்த சொரம் அவளுக்கு போட்டிருக்கார் மாரூவோ. நீ பஞ்சமம் கிடையாது, அதுக்காக அப்படி வச்சு பஞ்சமம் வந்தால் தான் அந்த ஸ்திரத்தன்மை வரும் அந்த பாடுறதுக்கு. அதனால தான் அப்படி போட்டிருக்கா
மாரூணி மாரூணி.
கண்ண. அந்த பஞ்சம் வந்தோடனே அந்த ராகத்தினுடைய அந்த அந்த ஃபீல் எப்படி மாறுறது பாருங்க.
ஸ்ரீ வெங்கடேச,
உலகத்தில் எல்லாரும் சாதாரணமா மயங்குவா, ஆனா காமனுக்கு தந்தையான உன்னிடத்துல உன்னுடைய அழகிய பார்த்து நான் மயங்கினேன்னு இவன் சொல்றாங்க. இந்த நாயகி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு சூக்ஷமமா அந்த வர்ணத்தை நம்ம சாகித்யத்துக்கும் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றது ஏதோ தப்பு இருக்கா? அந்த அந்த தாத்துவுக்கும் மாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஸ்வரத்துக்கும் சாகித்யத்துக்கும் அந்த அந்த ஸ்வரத்துக்கும் லிரிக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையோ? ஸ்ரீ வெங்கடேஷா அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், அந்த பட்டணம் சுப்பிரமணியரோட நேராக பேசாமல் போயிட்டோமே அப்படின்னு இருக்கு. இந்த வர்ணத்தை பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்லுவாரா, இன்னும் எதை நினச்சி எப்படி போட்டாரோ தெரியலையே. எவ்வளோ பரம ரசிகராக இருக்கணும், பெரியவர்கள்லாம் அவ்வளோ ரசிகள். கீர்த்தனங்கள் எடுத்து பார்க்கலாம், அவ்வளவு ரசிகள், அதாவது நல்ல தேர்ந்தெடுத்த ரசிகள்.
ஸ்ரீ வெங்கடேஷ,
இந்த வெங்கடேஷ சப்தம் ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறது. இவர் பண்றதுல பாபங்களை நசிப்பிக்கிறவன் அர்த்தம், ஆனா இங்க அதை சொல்லல. தன்னோட நாயகன் யாருன்னு சொல்லணும் இல்லையோ, யாரையோ பார்த்து பாடுறான் இல்ல, வெங்கடேஷா அவனை தான் பாடுறான், வந்தா நாயகன் சொல்றதுக்காக வெங்கடேஷா அப்படின்னார் அவனுடைய. அப்படின்னா என்னன்னா, நான் சாமின்னு, சரி நான் சாமின்னு சொன்னீங்க, எப்படி கத்துறிய ஏறா ஏண்டான்னு கத்துறிய, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டானா, நான் சாமிங்கிற நீ தான் என் சுவாமின்னு வாஸ்தவம், யார் இல்லைன்னா நீ பாட்டுற அப்படி கிடையாது. உன்னுடைய அழகானது என்னை படுத்தும் பாடு, உன்னோட சேரணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் கிடையாது. திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் ஒரு இடத்துல, நின் அருளும் ஆகமும் தாரானேல், நான் ஹே திருநறையூரில் இருக்கிற நம்பியே, இந்த பரகாலம் உன்னை நான் வந்து ஆற தழுவணும், உன்னை வந்து இருக்க கட்டிக்கணும்டானா அப்படின்னு ஆசைப்படுறார் திருமங்கை ஆழ்வார். அது போல இவ தவிக்கிறா இந்த தோடிங்கிற இந்த நாயக்கு, உடஞ்சி போயிருக்கா இல்லையோ, அவனுடைய எதில் உடஞ்சி போனான்னு இப்போ சொல்றா. நான் சாமின்னு சொன்ன அதோட உடனே அதுக்கு இதுக்கு அதான் சங்கதி, உன்னுடைய உன்னுடைய அழகை பார்த்து உடைந்து போனேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அவர் சொல்றதுனுடைய தாத்பரியம். இந்த ரங்கநாதனை பார்த்து அவர் ஈடுபட்டார்னு சொன்னோமே, என்ன காரணம் அப்படின்னா, ரங்கநாதனுக்கு ஒரு பேர், ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள் அப்படின்னு பேர். ராமனுடைய பேர் ரங்கநாதனுடைய பேர், என்னது ஆபரணத்துக்கு பிரமாதமாக இருக்கு இந்த உட்யானம். ஆனால் அதை போட்டுருக்கிறது மகாகோரம் தாங்கலை தாங்கலை. அதாவது என்னென்னா, அந்த நன்னா இருக்கிற ஆபரணமும் அசிங்கமாக போடும், ஏதோ நன்னா இருக்கிறார் இந்த ஆபரணம் கச்சிதமாக அந்த கஸ்தூரி தலங்க இட்டா போகிறோம் அப்படி இருப்பா. அந்த சிரிப்பு ஒன்று போகிறோம், ரங்கநாதனுடைய சிரிப்பு ஒன்று போகிறோம், இந்த வெங்கடேசனுடைய சிரிப்பு ஒன்று. இந்த பிரம்மோத்சவத்தில் வெங்கடேசனை பற்றி தானே வரணும், இதே வேற ஏதோ பேசுறாங்கன்னு கேட்டுக்கூடாது, அதுக்காக நான் நடுநடுவில் சொல்கிறேன். வெங்கடேசனை பற்றினது வரணும், அந்த பிரம்மோத்சவத்தில் ஒரு ஒரு நாளைக்கு காதுக்கு ஒன்று ஒன்று சாத்திப்பார், நீங்கள் பாருங்க. பரம ரசிகாலாக பண்ணி வச்சிருக்கா பெரியவர்கள், ஆச்சரியமாக இருக்கும்.